الحمد لله، اللهم صل وسلم وبارك على نبيك وعبدك ورسولك محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم ثبتنا على الهدى والتقوى، يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك. اللهم نريدك நேற்று வரை சூரத்துல் மாயிதா ஐந்தாவது அத்தியாயத்தின் 98வது வசனம் வரை உள்ள விளக்கங்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ள வசனங்களின் விளக்கங்களை முடிந்த அளவு இன்று பார்ப்போம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 100வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான், 5வது அத்தியாயம் 100வது வசனம். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அசுத்தமும் சுத்தமும் சமமாகாது, அசுத்தமும் சுத்தமும் சமமாகாது. அசுத்தம் அதிகமாக இருந்து அது உமக்கு கவர்ச்சியை தந்தாலும் சரியே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அறிவுடையவர்களே, நீங்கள் வெற்றி அடைவதற்கு. இங்கே கண்ணியத்திற்குரியவர்களே, இரண்டு வார்த்தைகளை அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறான். ஒன்று அல் ஹபீஸ், அதற்குத்தான் பொருள் கூறினோம் அசுத்தம் என்று. அசுத்தம் என்றும் சொல்லலாம் கெட்டவை, தீயவை, ஹராமானவை, தடுக்கப்பட்டவை என்று பொருளும் இதற்கு கொள்ளலாம். வத்தையிப், சுத்தமானது, நல்லவை, நல்ல விஷயங்கள், இந்த அர்த்தமும் இதற்கு கொள்ளலாம். அப்ப அல்லாஹு தஆலா என்ன கூறுகிறான், மக்கள் பெரும்பான்மையை பார்த்து முடிவு செய்கிற வழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், ஆதாரங்களை பார்ப்பதில்லை. ஒரு விஷயம் உண்மை என்பதற்கு பெரும்பான்மையானவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் உண்மை என்று நம்பிவிடுகிறார்கள், அதை ஏற்றுக்கொள்பவர்கள் குறைவானவர்களாக இருந்தால் அது தவறு என்று முடிவு செய்து விடுகிறார்கள். ஒரு விஷயம் உண்மை சத்தியம் என்பதற்கு அளவுகோல் பெரும்பாலான மக்கள் ஏற்றிருப்பது, சிறுபான்மையான குறைந்த எண்ணிக்கை உள்ள மக்கள் ஒன்றை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டவர்கள் குறைந்தவர்கள் என்ற காரணத்தினால் அதை மறுத்துவிடுவது பொய் என்று கூறிவிடுவது. அல்லாஹு தஆலா இந்த அளவுகோல் நியாயமற்ற அளவுகோல் என்று சொல்கிறார், தவறான அளவுகோல் என்று சொல்கிறார். அடுத்த அத்தியாயத்தில் ஒரு வசனத்தை பார்க்க இருக்கிறோம், நபியே இந்த பூமியில் உள்ள அதிகமானவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தால் அவர்கள் உங்களை வழிநடத்தி விடுவார்கள். குர்ஆனுடைய பல வசனங்களிலே நீங்கள் பார்க்கலாம், மக்களில் அதிகமானவர்கள் பாவிகளாக இருக்கிறார்கள் என்று, மக்களில் அதிகமானவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதில்லை என்று. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு செயலை அதிகமான மக்கள் செய்து விடுவதால் அது சரியான செயலாகவும் ஆகிவிடாது, ஒரு செயலை குறைந்த எண்ணிக்கையுடைய மக்கள் செய்வதால் அது தவறானதாகவும் ஆகாது. அப்படி என்றால் எதை பார்க்க வேண்டும், ஆதாரத்தில் பார்க்க வேண்டும். அந்த செயலின் அடிப்படையை, அந்த செயலின் யதார்த்த உண்மையான தன்மையை பார்க்க வேண்டும். அதை பார்த்துத்தான் முடிவு செய்யப்பட வேண்டுமே தவிர, அதை ஏற்று நடப்பவர்கள் அதிகமானவர்களோ குறைவானவர்களோ அதை முதல் கட்டமாக பார்க்கக்கூடாது. ஆகவே அது முற்றிலும் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒன்று என்ற அர்த்தம் அல்ல, பின்பற்றுபவர்களின் எண்ணிக்கை முற்றிலுமாக புறக்கணிக்கப்படக்கூடிய ஒன்றும் அல்ல, முற்றிலுமாக அதுதான் உண்மைக்கும் பொறுமை பொய்யுக்கும் அளவுகள் என்பதும் அல்ல. முதலிலே பார்க்கப்பட வேண்டியது என்ன, அந்த செயல் ஒன்று ஆதாரப்பூர்வமானதா, படைத்த இறைவனிடமிருந்து அது
அனுமதிக்கப்பட்டதா, கட்டளையிடப்பட்டதா, அவனிடத்திலிருந்து அதற்குரிய செய்தி வந்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இரண்டாவது, அதற்கு பிறகு அந்த செயலின் தன்மை என்ன, அடிப்படையில் இறைவன் அதை சொல்கிறான், கட்டளையாக சொல்கிறானா, தடுக்கப்பட்ட விளக்கலாக அல்லாஹ் சொல்கிறானா, அதுதான் ஒரு செயல் உண்மை அல்லது பொய் என்பதற்கு ஆதாரம். அல்லாஹ் கட்டளையிட்டிருந்தால் அதை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருவராக இருந்தாலும் சரி அதுதான் உண்மை. அதுதான் உலக மக்கள் எல்லாம் அதற்கு மாற்றம் செய்தாலும் சரியே. இப்ப இதைத்தான் முஸ்லிம்கள் அளவுகோலாக கொள்ள வேண்டும், இதைத்தான் அறிவுள்ள மக்கள் அளவுகோலாக கொள்ள வேண்டும். இப்ப அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான், நபியே நீங்கள் பார்க்கலாம் பாவமான காரியத்தை, அசிங்கமான ஆபாசமான அநாகரிகமான காரியத்தை செய்யக்கூடியவர்கள் ஏராளமான பேர் இருப்பார்கள், அதை பார்த்து வழங்கி விடாதீர்கள், அதனால் அது சரியாக இருக்குமோ என்று நீங்கள் எண்ணிவிடாதீர்கள். உண்மையும் பொய்யும், அசுத்தமும் சுத்தமும், நல்லதும் கெட்டதும் ஒருவாறும் சமமாகாது. உண்மையை பின்பற்றக்கூடியவர்கள் குறைவானவர்களாக இருந்து பொய்யை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகமானவர்களாக இருந்தாலும் அதனால் ஒரு நாளும் பொய் உண்மையை மிகைத்ததாக, பொய் உண்மையை விட கனம் உள்ளதாக ஆகிவிடாது. அல்லாவிடத்தில் இரண்டும் சமம் அல்ல. ரொம்ப தெளிவான அடிப்படை சகோதரர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக தெளிவான அடிப்படை. இன்று இந்த தவறான அளவுகோலை கொண்டுதான் முஸ்லிம்களே தங்களின் மார்க்க செயல்களை, மார்க்க காரியங்களை நிர்ணயிக்கிறார்கள். என்ன தவறான அளவுகோல், அதிகமானவர்கள் செய்தால் சரி, குறைந்தவர்கள் செய்தால் தவறு. இப்ப உதாரணத்திற்கு ஒரு காரியத்தை பிதாத் என்று சொன்னார், மௌலூத் கொண்டாடாதீங்க, மீலாது கொண்டாடாதீங்க, இந்த மாதிரி ஷாபானு கத்தமு ரொட்டு சொல்லி இதெல்லாம் நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொன்னா என்ன உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சா? உலகத்தில் எத்தனையோ செய்யறாங்களே, அந்த நாட்டில் செய்யறாங்களே, இந்த நாட்டில் செய்யறாங்களே, அவங்க செய்யறாங்களே, இவங்க செய்யறாங்களே, இதெல்லாம் ஆதாரமா கொண்டு வந்து சொல்வார்கள். அப்ப இதுவெல்லாம் ஆதாரமா, அடிப்படை ஆதாரமா என்றால் இல்லை. இது மார்க்கம், ஷரியத் அல்லாஹ் இறக்கிய மார்க்கம். இது அல்லாஹ் வேதத்தை கொண்டும் சுன்னத்தை கொண்டும் தெளிவுபடுத்திய மார்க்கம் இது. இந்த மார்க்கத்திலே ஒன்றை செய்வதற்கும் விடுவதற்கும் அல்லாஹ்விடம் இருந்து ஆதாரம் தேவை. ஐபாதத்தாக இருந்தால் அதை நீங்கள் செய்தால் அதற்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கட்டளை தேவை, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள் என்ற ஆதாரம் தேவை. அப்படி இல்லை என்றால் அது ஐபாதத்தாக ஆகாது. உலக மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதை அழகென்று கருதி செய்தாலும் சரியே, அல்லாஹ்விடத்திலே அது அழகாக ஆகாது. அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் எதை கட்டளையிட்டாலும் அதுதான் அழகானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்தார்களோ அதுதான் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அல்லாஹ்வின் மீது அன்பு இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ் உங்கள் மீது அன்பு வைப்பான், உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவார். அவ்வளவுதான், மிக தெளிவான மார்க்கம் இது. ரசூலை பின்பற்றுவது இத்திபா ரசூல், இதுதான் சரியாது. ஒவ்வொரு காரியத்திலும் நபி அவர்கள் என்ன செய்தார்கள், தொழுகை எப்படி தொழுதார்கள், நோன்பு எப்படி வைத்தார்கள், ஜகாத் எப்படி கொடுத்தார்கள், கொடுக்க சொன்னார்கள், ஹஜ் எப்படி செய்தார்கள், செய்ய சொன்னார்கள், ஒவ்வொரு விஷயத்திற்கும் இத்திபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து நமக்கு விளக்கம் தேவை. அதுதான் ஐபாதத். அதை தவிர வேண்டும் ஐபாதத்தாக ஆக முடியாது. நாம் அதையெல்லாம் அழகாக பார்த்தாலும் சரி, உலக மக்களின் பொறுப்பாளர்களை செய்தாலும் சரி, இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். சத்த பொருளாக யாருமே நண்பம். ஆகவே அறிவுடையவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த அளவுகோலை கொண்டு உங்களது செயலை நிறுக்கிறீர்கள் என்று நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மன இச்சைக்கு அடிமையாகி அவள் செய்வாங்களே, இவர்கள் செய்தாரே, அந்த நடக்குது, இங்க நடக்குது, இதெல்லாம் பேசாதீங்க. நீங்கள் என்னது அடிப்படையை வைத்து அளந்தால்தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். உங்களது மன இச்சையின் அடிப்படையில் நீங்கள் அளந்தால், மெஜாரிட்டியின் அடிப்படையில் நீங்கள் ஒரு செயலை அளந்தால் வெற்றி பெற முடியாது. அடுத்த சகோதரர்களே, அல்லாஹ் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். அது 101வது வசனத்திலே قد سألها قوم من قبلكم ثم أصبحوا بها كافرين. இந்த மார்க்கத்திலே எது உங்களுக்கு விவரிக்கப்பட்டதோ அதை விவரமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். எதை பற்றி உங்களுக்கு விவரமாக சொல்லப்படவில்லையோ அதை அப்படியே விட்டுவிடுங்கள். அல்லாஹு தஆலா மறப்பவன் அல்ல. அவன் எதை விட்டானோ மறவினால் அவன் விடவில்லை. அவனுக்கு கவனக்குறைவு ஏற்பட்டு விட்டது எனவே விட்டு விட்டான் என்பதில்லை. உங்களது இறைவன் மறப்பவன் அல்ல. நீங்கள் செய்வதை அல்லாஹ் கவனிக்காமல் இருக்கிறார் என்று கிடையாது. அவனுக்கு நன்கு அறிவிருக்கிறது. உற்று நோக்குகிறான். பசீர் ஹபீர் ஆழ்ந்து அறிகிறான். அலீம் தெளிவாக அறிந்திருப்பவன். அல்லாஹு தஆலாவுக்கு மறதி என்பது கிடையாது. அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஃகுதுஹு சினத்துன் வலா நௌம். அவனுக்கு தூக்கமோ சிறு தூக்கமோ பெருமுழக்கமோ எதுவும் கிடையாது. எந்த விதமான அசதியோ களைப்போ சோர்வோ அவனுக்கு கிடையாது. அப்ப அல்லாஹு தஆலா ஒன்றை வெளிப்படுத்தினான் என்றால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். எதை அல்லாஹ் கூறாமல் விட்டுவிட்டானோ அது உங்களுக்கு சலுகை, உங்களுக்கு ஆபியத் என்று அதை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். துருவி துருவி ஒன்றை கேட்காதீர்கள். அப்படி நீங்கள் குர்ஆன் இறக்கப்படும் போது துருவி துருவி உங்களுக்கு நீங்கள் கேட்டால் அதனுடைய விஷயம் உங்களுக்கு விளக்கப்பட்டுவிடும். அது உங்களுக்கு சிரமமாக ஆகலாம். சரி, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. நீங்கள் கேட்ட காரியங்களை அல்லாஹ் உங்களை இதற்கு இதுவரை மன்னித்து விட்டான். இனிமே நீங்கள் அப்படி செய்யாதீர்கள். அப்ப நபித்தோழர்களுடைய செயல்களை அல்லாஹு தஆலா அவனுடைய வேதத்திலே திருத்துகிறான். அவர்கள் ஒரு செயலை செய்து அது அல்லாஹ்விற்கு பிடிக்கவில்லை என்றால் அல்லாஹ் அவர்களை திருத்துகிறான். அவர்களை அப்படியே வழிகேடிலோ அல்லது தவறிலோ அல்லது மன இச்சையிலோ அல்லாஹ் விட்டுவிடுவதில்லை. உடனடியாக அவர்கள் ஒரு காரியத்தை செய்து அது அல்லாஹ்விடம் தவறாக இருக்கின்றால் அவர்களை அல்லாஹ்வுகளை திருத்தி விடுகிறான். ஏன்? இந்த குர்ஆன் முழுமையாக இறக்கப்படுவதற்கு முன்பு அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் உருவாக்க வேண்டும். அடுத்த சமுதாயத்திற்கு இந்த பாதுகாக்கப்பட்ட மார்க்கத்தை பாதுகாக்கப்பட்ட முறையிலே அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறையிலே அடுத்த தலைமுறையினருக்கு ஒப்படைக்கக்கூடிய ஒரு தலைமுறையினரை ரசூலுல்லாஹ் இந்த பூமியிலிருந்து கைப்பற்றுவதற்கு முன்னால் அல்லாஹ் உருவாக்க வேண்டும். அல்லாஹ் முழுமை பெற செய்ய வேண்டும். எனவே அந்த சமுதாயத்தை அல்லாஹ் வழிகேட்டிலே விடமாட்டான். அல்லாஹு தஆலா சூரத்து ஜும்ஆவிலே சொல்லும்போது ஹுவல்லதீ பஅத்த ஃபில் உம்மியீன ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாதிஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வஇன் கானூ மின் கப்லு லஃபீ ளலாலி முபீன். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அந்த ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா? படிப்பறிவில்லாத பள்ளிக்கூடத்திலே சென்று படிக்காத இந்த உம்மி மக்கள் குறைசி மக்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு தூதரை அனுப்பினார். அந்த தூதர் அந்த உம்மி மக்களுக்கு வேதத்தை ஓதினார், வேத சட்டங்களை கற்றுக் கொடுத்தார், வேத ஞானங்களை அவர்களுக்கு போதித்தார், அந்த மக்களை பரிசுத்தப்படுத்தினார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறார், இந்த மக்கள் இந்த நபியை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இந்த குர்ஆன் இறக்கப்படுவதற்கு முன்பு தெளிவான வழிகேட்டிலே இருந்தார்கள். அவர்கள் முன்பு தெளிவான வழிகேட்டிலே இருந்தார்கள். அதிலிருந்து என்ன தெரிகிறது? நபித்தோழர்கள் ரசூல் அனுப்பப்படுவதற்கும் குர்ஆன் இறக்கப்படுவதற்கு முன்பு வழிகேட்டில் இருந்தார்கள். எப்போது குர்ஆன் இறக்கப்பட்டதோ நபி அனுப்பப்பட்டார்களோ அந்த நபியை ஏற்றுக்கொண்டு இந்த குர்ஆனை வாழ்க்கையிலே கொண்டு வந்தார்களோ நேரடிக்கு வந்துவிட்டார்கள். முன்பு வழிகேட்டில் இருந்தார்கள். இப்ப நபி ஓடிய வசனங்களை கேட்டு நபியால் பரிசுத்தமாக்கப்பட்டவுடன் அவர்கள் நேர்வழிக்கு வந்துவிட்டார்கள். இந்த வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, யார் நபியின் தோழர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிற்குள் வந்ததற்கு பிறகும் இந்த குர்ஆனை ஏற்று நபியை பின்பற்றியதற்கு பிறகும் அவர்கள் வழிகேட்டில் சென்றார்கள் என்று நம்புகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் வசனத்தை நிராகரிக்கிறார்கள். அல்லாஹ் நபி அவர்களை பரிசுத்தப்படுத்தி வேத ஞானங்களை கற்றுக் கொடுத்து நேர்வழிக்கு கொண்டு வந்து விட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர்கள் மீண்டும் வழிகட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வின் வசனத்தை அவர்கள் கூறியவில்லை. அப்ப அல்லாஹ்வுல தர்பியத்து செய்து விடுகிறார். எதற்கு சொல்கிறோம் இந்த விஷயத்தை? குர்ஆன் நபியையும் தர்பியத்து செய்தது, நபி தோழர்களையும் தர்பியத்து செய்தது. நேரடியாக நபியையும் அல்லாஹ் பல இடங்களிலே தர்பியத்து செய்திருக்கிறார். நபியை நீங்கள் இப்படி செய்திருக்க கூடாது. தபூக் போர்ல வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க முனாபிக்குகள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவனு என்னத்தை செஞ்சாலும் ஒன்றுக்கும் உருப்பட மாட்டாங்க, சரி போ 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 அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்துட்டே இருந்தாங்க. அல்லாஹ் வசனம் நபியை நீங்கள் அனுமதி கொடுத்தீர்கள், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும். எப்படி சொல்கிறார்? தவறு. ஆனால் அல்லாஹ் தனது நபிக்கு எப்படி அந்த தவறை சுட்டி காட்டுகிறார்? இதுதான் கண்ணியத்துக்குரியவர்கள். நபிக்கும் அந்த நபியுடைய இறைவன் அல்லாஹ்விற்கும் இடையிலே உள்ள அந்த பாசமிக்க உறவு, அந்த தவறை கண்டிக்கும் போது கூட அல்லாஹு அன்க, நபியே அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. நிகழ்வின் தரகும், ஏன் அவர்கள் அனுமதி கேட்டபோது உடனே நீங்கள் அனுமதித்தீர்கள்? அப்படி செய்திருக்க கூடாது. உண்மையான ஊழியர்கள் யார், பொய்யர்கள் யார் என்று வெளிப்படையாக தெரிகின்றவரை நீ அனுமதி கொடுக்காம பொறுத்திருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க போருக்கு புறப்படும் பொழுது யார் உங்க பின்னாடி ஓடி வந்தாங்களோ அவங்கெல்லாம் உண்மையானவங்க, வராம உட்கார்ந்தவங்க முனாஃபிக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க அனுமதி கொடுத்ததுனால ரசூலுல்லாஹ் அனுமதி வாங்கிட்டு உட்கார்ந்துட்டோம், ரசூலுல்லாஹ் அனுமதி வாங்கிட்டு உட்கார்ந்துட்டோம் சொல்லி இந்த முனாஃபிக்குகள் சொல்வார்களே. அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. அப்ப அதே போலதான் சகாபாக்களுடைய குறைகளை அல்லாஹ் சொல்லும் போது கூட லக்கத்தாக ஒன்பு மாதிரியின் உடன் சார் அல்லாஹ் நபியையும் மன்னித்தான், முஹாஜிர் சஹாபாக்களையும் மன்னித்தான், அன்சாரி தோழர்களையும் மன்னித்தான் என்று சொல்லிவிட்டு அவர்கள் செய்த தவறை அல்லாஹ் சொல்லி திருத்துகிறான். அப்ப யாருடைய தவறும் அல்லாஹுவால் மன்னிக்கப்பட்டது, ரப்பினாலேயே மன்னிக்கப்பட்டு விட்டதோ அவர்களது தவறை நாங்கள் செய்வதற்கு தகுந்தவர்களா? கண்டிப்பாக இல்லை சகோதரர்களே. அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். அப்ப அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறார்? அப்ப நீங்க மார்க்கத்துல துருவி துருவி பேசாதீங்க, ஆராயாதீங்க. அப்படித்தான் ஒரு கூட்டம் முன்னாடி துருவி துருவி விலகம் கேட்டாங்க, அதுக்கு பிறகு அது வந்ததற்கு பிறகு நிராகரித்து விட்டார்கள். அவங்க எவ்வளவு தேவையோ அவ்வளவு கேளுங்கள், அவரோடு நீங்கள் பொதுவாக்கிக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு 103வது வசனத்திலே அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவின் முஷ்ரிக்குகளிடத்தில் இருந்த கெட்ட மூல பழக்கத்தை அல்லாஹ் சொல்கிறோம். அவர்கள் வேதத்தில் இருக்கிறதா, அறிவுபூர்வமானதா, இபாதத்திற்கு உகந்ததா என்றெல்லாம் பார்க்க மாட்டார்கள். எப்படி மஜூசிகள் முஷ்ரிக்குகளிடத்தில் சிலை வணங்குகளிடத்தில் அவங்களுடைய பூசாரி எதை சொல்றாங்களோ அதான் அவங்களுக்கு மார்க்கம் மதம், அதுக்கு மேல அவங்களுக்கு அறிவு வேலை செய்யாது. அல்லாஹ் பாதுகாப்பானா. அப்ப இந்த மாதிரி அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒட்டகங்களிலே பல வகைகளை உருவாக்கி வைத்திருந்தார்கள். சில ஒட்டகத்தினுடைய காதை வெட்டி விட்டுள்ளது, அதே போல ஒரு ஒட்டகம் ஒன்னுக்கு ரெண்டு தடவை பெண்குட்டிகளை போட்டு அது ஒரு பெரிய அருள் நிறைந்த ஒட்டகம் சொல்லி அதை சாமிக்கு நேர்ந்து விட்டுள்ளது. இந்த மாதிரியான சடங்குகளை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இப்படிலாம் ஒரு ஒட்டகத்தை நான் வந்து செய்யவே இல்லை, அதாவது இதெல்லாம் எனக்கு பிடித்தமானது என்றோ இதெல்லாம் புனிதமானது என்றோ நான் ஆக்கவில்லை. அப்ப எது புனிதமானது, எது அல்லாஹ்விற்காக கபாவிற்கு அதாவது ஹஜ்ஜுக்கு குர்பானி கொடுப்பதற்காக அந்த இடத்தில் அனுப்பப்படுகிறதோ ஹதீ கலாய், அதுதான் புனிதமானது, அதை நீங்கள் அறுக்க வேண்டும், அதற்கு நீங்கள் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. அதை விட்டு ரோட்டில் ஆடுவாடலாம், அது அதெல்லாம் புனிதமானது, அதெல்லாம் சுத்தமானது, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, அதனுடைய பாலை கறக்கக்கூடாது, அதுக்கு மேல வாகனிக்க கூடாது என்றெல்லாம் நீங்களாக உருவாக்கிக் கொள்வதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே புனிதமானதாக ஆகாது என்று சொல்லிவிட்டு இந்த காபிர்கள் இருக்கிறார்களே இவர்களுக்கு வேலையே அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுவதுதான். அதே போல இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் இந்த விமர்சவாதிகள் இருக்கிறார்களே, கபர்களை வணங்கக்கூடிய மக்கள் தர்காக்களை அல்லாஹ்வின் மஸ்ஜிதுகளாக ஆக்கி அங்கே வழிபாடு செய்து அங்கே புனிதத்தை தேடக்கூடிய மக்களும் அப்படித்தான். அப்படியே காபிர்களை அடிச்சு ஒன்று பிறராமல் பின்பற்றக்கூடியவர்கள் அத்தனை சடங்குகளை வைத்திருப்பார்கள், அவ்வளவு ஹராம் ஹலால்களை அவர்களாக உருவாக்கி வைத்திருப்பார்கள். இவையெல்லாம் காபிர்களுடைய செயல் என்பதை அவர்கள் புரிவதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அதிகமானவர்கள் அக்கல் அறிவில்லாத முட்டார்கள். அதே போலதான் பாருங்க, ரவுதா என்ற ஒன்றை முஸ்லிம்கள் எதற்கு அறிவார்கள், எங்கே அறிவார்கள், எங்கே அறிவார்கள், மஸ்ஜித் நபவியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது மிம்பருக்கும் எனது வீட்டுக்கும்
ஒரு வீடு கூட கிடையாது. எப்படி மபைன பைத்தி வ மின்பரி என்பது வீடு என்பது மின்பர் இந்த இரண்டுக்கும் இடையில உள்ள மஸ்ஜித் உடைய இடம் புரியுதுல்ல இது ரவுதா என்று சொன்னார்கள். சொல்லக்கூடிய அக்கள் எல்லாம் ஒன்றிய என்று சொன்னார்கள். ஆனால் இந்த மிகத்துவாதிகள் கபூர்வாதிகள் என்ன செய்தார்கள்? இறைவனை சொல்லி அடங்கி இருக்கக்கூடிய கபூர்கள் எல்லாம் ரவுதா ஷரீஃப். சந்தர்ப்பம் அப்படியே அல்லாஹ்வுடைய தீனோடு அல்லாஹுத்தாலா எதை கண்ணியப்படுத்தினாலும் அந்த கண்ணியத்துக்கு நிகராக அல்லாஹ் சொல்லாதவற்றை நிகராக ஒப்பாக கொண்டு வருவது. நீங்க காபத்துல்லாவை தவாப் செய்வீங்கன்னா இவங்க தவறு தவாப் செய்வோம், நீங்க ஹஜரில் இருந்த முத்தம் போனீங்கன்னா இவங்க தவறு முத்தம் போடலாம். இன்னும் தவறு மட்டுமல்ல, இன்றைக்கு அந்த தவறுகளை சுற்றி நட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜெண்டாக்களையும் தவாப் செய்வாங்க, அதை முத்தமிடுகிறார்கள், அதை தொட்டு தடவி கொள்கிறார்கள், கட்டிப்பிடித்து அழுகிறார்கள். அங்கு போட்டிருக்கிற அந்த நெய் வெண்ணெய் அந்த எண்ணெய் அதெல்லாம் எடுத்து தடவிக்கிறாங்க, அதெல்லாம் பறக்கத்தில் எல்லாம் என்ன செய்யும், முஷிக்குகளுடைய செயல்கள். இதெல்லாம் அல்லாஹுத்தாலா சொல்கிறான், இப்படி செய்பவர்கள் அல்லாஹ்வின் மீது பொய் சொல்கிறார்கள், பொய்யை இட்டு கட்டுகிறார்கள். இவர்கள் அதிகமானவர்கள் அறிவில்லாதவர்கள். அதிக வார்த்தை அல்லாஹ் இங்கு சொல்றான் பாருங்க, அவர்களை பார்த்து சொல்லப்பட்டால் நீங்கள் வந்து விடுங்கள், இளமரஞ்சல்லா அல்லாஹ் இலக்கிய வேதத்தின் பக்கம் வைலரசூல் தூதரின் பக்கம் வந்து விடுங்கள் என்று சொன்னால் காலு ஹஸ்புனாமா வஜதனா அலைஹி ஆபானா, எங்களுக்கு அதெல்லாம் வேணாமா, அந்த அளவுக்கு சிந்திக்கிறதெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லைங்க, எங்க தாய் தகப்பா எங்களுடைய பாட்டை மூட்டை எதை செஞ்சாங்களோ நாங்க அவங்க எதை செஞ்சதை பார்த்தோமோ அதுவே எங்களுக்கு போதும் என்று சொல்லுவார்கள். அல்லா சொல்றான், சரிப்பா உங்க அத்தா செஞ்சதை செய்வேன் சொல்ற, உங்க பாட்டை செஞ்சதை செய்வேன் சொல்ற, உங்க மூதாதையர்கள் செஞ்சதை செய்வேன் சொல்ற, சரி ஏத்துக்கலாம். எப்ப ஏத்துக்கலாம், அவனவுக்கான ஆபாவும் அவங்களுக்கு ஏதாவது அறிவு இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஹிதாயத் இருந்து எய்மிருந்து செஞ்சாங்கன்னா ஏத்துக்கலாம். எய்மே இல்லாமல் ஹிதாயத்தே இல்லாமல் நேர்மையே இல்லாமல் அவர்கள் செய்த சிறுக்குகளையும் அவர்கள் செய்த அடிச்சாட்டியங்களையும் வழிகேடுகளையுமா நீங்கள் அவர்கள் வழியில பின்பற்றுவீர்கள்? அது கூடாது. உனது தந்தையை பின்பற்றலாம், உனது முன்னோர்களை பின்பற்றலாம், எப்போது அவர்கள் நேர்மையை சென்றிருந்தார், அவர்கள் விதத்திலே அடிச்சாட்டியங்களே அலாச்சாரங்களே சென்றிருந்தால் அதனை அவர்களை பின்பற்றுவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. அடுத்து அல்லாஹ் சொல்கிறார், சரி இப்படி நீங்கள் தாவாவுடைய நன்மையை ஏறி தீமையை தடுக்கக்கூடிய போராட்டங்களை எல்லாம் செய்கிறீர்கள், ஆனா கேட்கறதுக்கு யாருமே தயாரில்லை. அல்லாஹ் சொல்கிறார், முடிந்ததே பரவாயில்லை, நீங்கள் உங்களை பேணிக் கொள்ளுங்கள், அழைக்கும் அன்புசக்கும் இதும் நீங்கள் நேர்மணிக்கு வந்து விட்டால், நீங்கள் நேர்மணியிலே இருந்து நேர்மணியிலே அழைத்து விட்டால், பிற உங்களை பின்பற்றவில்லை, உங்கள் ஊற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதால் உங்களுக்கு எந்த தீங்கும் கிடையாது. இதெல்லாம் இவர்களும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் தன் பக்கம் விட்டுக் கொண்டுவிடுவான். நீங்கள் செய்து கொண்டிருந்த செயல்களில் எது உண்மை எது பொய், எது சரி எது தவறு என்பதை அவன் தெளிவாக உங்களுக்கு அப்போது அறிவித்துக் கொள்வான். அப்ப அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தை உறுதி காண்பித்து சொன்னார்கள், சிலர் இந்த வசனத்தை தவறாக எடுத்துக் கொள்கிறார்கள். எப்படி, எந்த ஒரு முயற்சியுமே செய்யாம நம்மளை மட்டும் நம்ம பேணிக்கிட்டா போதும், நம்ம சரியா இருந்தா போதும், மற்றவங்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்று சொல்கிறார்கள். அது சரி அல்ல. அவர்கள் சொன்ன கூட்டை சொன்னார்கள்,
وشح مطاعا واعجاب المرء برايه فعليك بنفسك.
நீங்கள் உங்களை பேணிக் கொண்டால் போதும், வழிகட்டவர்கள் உங்களுக்கு எந்த தீங்கையும் கொடுக்க முடியாது என்று அல்லாஹ் சொன்ன வசனம் எப்போது என்றால், மக்கள் மன இச்சைக்கு அடிமையாகி, கண்டித்தனத்துக்கு அடிமையாகி, தான் கருதிய தவறான கருத்தை கூட அதுதான் சரி என்று அவர்கள் கருத ஆரம்பித்து அதை வாழ ஆரம்பித்து விட்டால், அதற்கு மேல் நீங்கள் பிரச்சாரம் செய்து பயனில்லை. இதுதான் பரிசுதாரத்தின் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொன்னார்களே தவிர, நீங்க நன்மை ஏறி தீமையை அறவே தடுக்காம அப்படியே மக்களை விட்டுவிட்டு நான் என்னை பேடிக் கொண்டால் போதும் என்று இருந்து இந்த வசனத்தின் அர்த்தம் அல்ல என்று அபூபக்கர் எல்லா வன்முறைகள் சொன்னார்கள். அடுத்து சகோதரர்களே, ஷரியாவுடைய ஒரு சட்டத்தை அல்லாஹுத்தாலா 106, 107, 108 வசனங்களிலே சொல்கிறார். அது என்ன ஷரியாவுடைய வசனங்கள், ஷரியாவுடைய சட்டங்கள் என்றால், இப்ப நாம் பயணத்திலே செல்கிறோம், அங்கே திடீரென்று நமக்கு ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு அல்லது ஒரு இயற்கையான முறையிலே ஒரு நோய்நொழி ஏற்பட்டு மௌத்தை கண்டிப்பாக சந்திக்கப் போகிறோம் என்று தெரிந்து விடுகிறது. அப்ப இந்த நேரத்தில் நீங்கள் வசியத்தை செய்து கொள்ளுங்கள். என்ன வெளிமுறை இருக்கிறீங்க, நீங்க யாருக்கு கொடுக்கணும், யார்கிட்ட வாங்கணும், என்னென்ன சொத்துக்களை எங்கெங்க வைத்திருக்கிறீர்கள் என்பதெல்லாம் உறவுகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்ப நீங்க வசியத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வசியத்தை எழுதியோ அல்லது எழுத முடியலன்னா நீங்கள் இருவரை அழைத்து சாட்சியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்படி இருவரை அழைக்கும் போது அவர்கள் முஸ்லிம்களாக இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை, நீங்கள் அவர்களை சாட்சியாக்கி நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்களோ அதை நீங்கள் சாட்சியாக்கி வைத்து விடுங்கள். சொல்வதை பாருங்கள், இஸ்லாமி அஜிலின்க்கும் அவரா பாலும் நிறைவிக்கும், நீதமான உங்கள் சமூகத்தைச் சேர்ந்த அதாவது இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த இருவரை நீங்கள் சாட்சியாக்குங்கள், அவரா பாலும் நிறைவிக்கும். பயணத்தில் போகும்போது முஸ்லிம்களே கிடைப்பார்கள் என்று அந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இல்லை, முஸ்லிம் அல்லாதவர்கள் இருவரையாவது நீங்கள் சாட்சியாக்கி வைத்துக் கொண்டு நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி அல்லது அவர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டிய விஷயங்களை ஒப்படைத்து விடுங்கள். சரி, அப்ப அவர்கள் இறந்து போனவருடைய குடும்பத்தாட்ட வந்து இவர் மூத்தா போகும் பொழுது நாங்கள் இருந்தோம், அவர்கள் இந்த இடத்துல என்னென்ன காரியம், என்னென்ன செல்வங்களை ஒப்படைத்தார், இன்னென்ன விஷயங்களை ஒப்படைத்தார், இன்னென்ன விஷயங்களை செய்ய சொன்னாரு, இன்னார் இன்னாருக்கு கொடுக்கணும்னு சொன்னாரு, இவர்களுக்கு வந்து வழங்கணும்னு சொன்னாரு அப்படின்னு அவங்க சாட்சி சொல்லணும். சரி, அப்ப இந்த சாட்சி எப்போது சொல்ல வேண்டும் என்று அதுவும் அந்த அம்புரா சொல்லி தருகிறான். அசல் தொழுகைக்கு பிறகு, அப்ப அசல் தொழுகை என்பது இஸ்லாமிய மார்க்கத்திலே மிக மதிப்புடைய ஒரு வேடப்பட வேண்டிய ஒரு தொழுகு என்பதை பல இடங்களில் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா கூறுகிறான், தொழுகைகளை பேணுங்கள், நடுத்தொழுகையை பேணுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நடுத்தொழுகை என்பது அசருடைய தொழுகை. அதே போல மன் ஸல்லல் ஃபர்தைன் தக்ஹலல் ஜன்னா, இரண்டு தொழுகைகளை ஜமாத்தோடு சொல்லுவோர் சொர்க்கம் செல்வான். ஒன்று ஃபஜ்ருடைய தொழுகை, இன்னொன்று அசருடைய தொழுகை. சரி, அப்படி அவங்க சாட்சி சொல்றாங்க. சொல்லும்போது கொஞ்சம் டவுட் வருது, ஆஹா இவங்க ஏதோ மறைக்கிறாங்க, பிசகுகள் செய்யறாங்க அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னு சொன்னா, அதுக்கு பிறகு அதை ஆராய்ச்சி செஞ்சு யாரிடத்துல உண்மையான செய்தி இருக்குமோ, யார் அதை ஆராய்ச்சி செய்து தவறு என்று முடிவு செய்வாங்களோ அவர்கள் வந்து அல்லாஹ் மேல சத்தியை செஞ்சு சாட்சி சொல்லிட்டா, இப்ப இரண்டாவது சொன்னவர்களுடைய அந்த சாட்சியத்தின் அடிப்படையில நீங்கள் வசியத்தை முடிவு செய்து கொண்டீர்கள். அப்ப இந்த சட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், ஒழுங்கா வசியத்தை கேட்டு அதை அப்படியே ஒப்படையுங்கள், பாவிகளுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட ஒரு மூமின் இரண்டு நாட்களை இரண்டு இரவுகளை அவன் கழிக்க மாட்டான், தனது வசியத்தை எழுதி தனது தலையணைக்கு கீழே தனது தலைமாட்டிலே வைத்துக் கொள்ளாமல் சொல்ற ஹதீஸ் புரியுதா? அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட ஒரு மூமின் இரண்டு இரவுகளை கழிக்க மாட்டான், தனது வசியத்தை எழுதி வைத்துக் கொள்ளாமல்.
எதுக்கு? ஏனென்றால் அப்போதுதான் நீங்கள் குற்றமற்றவர்களாக, ஹக்குகளை பாழாக்காதவர்களாக, அல்லாஹ்வின் சட்ட வரம்புகளை மீறாதவர்களாக மௌத்தாக முடியும். நம்ம யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறோம் முதல்ல அதை எழுதணும். சில நேரங்களிலே எழுதாமல் கடன் வாங்கியிருக்கலாம், சாட்சி ஆக்காமல் கடன் வாங்கியிருக்கலாம். அப்ப அந்த கடனாளிக யார்கிட்ட வந்து கேட்பாங்க? கடனாக மூத்தாகிவிட்டால், கடனாளியாக மூத்தாகிவிட்டால், ஷஹீதாக இருந்தாலும் கூட அந்த கடன் கொடுத்தவர் மன்னிக்காதவரை அல்லாஹ்வை மன்னிக்க மாட்டான், நிறுத்தி வைத்து விடுவான். அப்ப அதே போல நிறைய விஷயங்கள் நீங்க யாருக்காவது தர்மம் செய்யணும் நினைச்சு வச்சிருப்பீங்க, ஆனா உறவுகளோ நீங்க மூத்தா போன உடனே எல்லா சொத்தையும் அவங்க பங்கு போட்டு உங்களுக்கு எதுவும் இல்லாம ஆக்கிடுவோம். இங்கு பெரும்பாலும் என்ன நடக்கிறது சமுதாயத்திலே, வசியத் என்பது ஒரு விடுபட்ட ஒரு சுண்ணத்தாக ஆகிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறையிலே சஹாபாக்கள் தாங்கிடுங்கள். நமது சற்று முன்னால் சென்ற நமது முந்தைய தலைமுறையினர் வரை என்ன செய்வார்கள்? சொத்திலே மூன்றில் ஒரு பகுதியை தர்மமாக வசியத்து செய்து கொள்வார்கள். இந்த மஸ்ஜிதுக்கு, இந்த மதரசாவிற்கு, இந்த நல்ல காரியத்திற்கு, இந்த யத்தீம்கானாவிற்கு, இந்த நிஸ்வானுக்கு என்று எழுதி வைத்துள்ளார்கள். காரணம் என்ன? அதனுடைய நன்மை தனது மரணத்திற்கு பிறகு சதகா ஜாரியாவாக வர வேண்டும் என்பதற்காக. ஆனால் இந்து சமுதாயத்திலே இஸ்லாமிய இந்த ஒரு முக்கியமான கான்செப்ட் எது? உங்களது மரணத்திற்கு பிறகும் உங்களுக்கு நன்மையாக வந்து சேர்ந்து கொண்டிருக்குமோ, உங்களுடைய அமல்களுடைய ஏடுகள் மூடப்படாமல் கியாமத்துவரை தொடர்ந்து கொண்டிருக்குமோ, அதை நமது சமுதாய மக்கள் மறந்துவிட்டார்கள். அடுத்து இன்னும் எந்த அளவுக்கு அடிச்சாட்டியத்திலே சென்று விட்டார்கள் என்றால், இதற்கு முன்னால் நமது மூத்த தலைமுறையினர் வக்கு செய்த சொத்துக்களை எல்லாம் சூறையாடி தனது சொத்துக்களாக பதிவு செய்து கொள்வதற்கு கூட இன்று இவர்கள் துணிந்து விட்டார்கள். அந்த அளவுக்கு கல்விஞ்சக்காரர்களாக மாறிவிட்டார்கள். பள்ளிவாசல் சொத்தை பத்து வருஷம் அனுபவிச்சுட்டா எனக்கு தான் சொல்லவும் கோர்ட்ல கேஸ் போடக்கூடிய அளவுக்கு துணிவு வந்துவிடுகிறது. பள்ளிவாசல்களின் சொத்துக்களை அநியாயமான வாடகைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய பாவம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்ப தன்னுடைய வாரிசுகளுக்கு நீங்க லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சேர்த்து வைத்திருக்கீங்க, அல்ஹம்துலில்லாஹ் சேர்த்து வைக்கலாம். ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், உங்களது வாரிசுகளை கையேந்தக்கூடிய ஏழைகளாக விடுவதை விட அவர்களை நிறைவான செல்வமுடையவர்களாக விட்டுச் செல்வது நல்லது என்று சொன்னார்கள். ஆனால் அதே சமயத்தில் உங்களது மரணத்திற்கு பிறகு உங்களுக்கு தொடரக்கூடிய சதக்காவாக நீங்கள் எதை விட்டுச் செல்கிறீர்கள்? அவர்களின் சதக்கத்தின் ஜாரியத்தின் ஏதாவது ஒரு மதரசா கட்டி வைத்திருக்கலாம், ஒரு மஸ்ஜித் கட்டி வைத்திருக்கலாம், குரான் பிரதிகளை வாங்கி மஸ்ஜிதிலே வக்ஃப் செய்திருக்கலாம், ஒரு கிணறை தோண்டி இருக்கலாம், அல்லது வழிபோக்கர்கள் தங்குவதற்காக ஒரு இல்லத்தை நீங்கள் செய்திருக்கலாம், அல்லது ஒரு மஸ்ஜிதுக்கு வருவாய்க்காக, அல்லது ஒரு மதரசாவிற்கு வருவாய்க்காக சின்ன ஒரு தொகையாவது வருஷம் வருஷம் அல்லது மாசம் மாசம் இவ்வளவு தொகையை நீங்க இதிலிருந்து கொடுத்துருங்க. ஒரு பத்து கடை வச்சிருக்கிறீங்க, இல்ல ஒரு அஞ்சு கடை வச்சிருக்கிறீங்க, ஒரு கடையே வச்சிருக்கீங்களா? அந்த ஒரு கடையிலிருந்து உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வருமானம் வருது, ஒரு ஐநூறு ரூபாய் ஒரு வசதிக்கு கொடுத்ததுன்னு எழுத முடியாது. அந்த அளவுக்கா நாம் நமக்கே நமது கவருக்கு அநியாயம் செய்யக்கூடிய மக்களாக மாறுகிறோம். ஒன்றை மட்டும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், நீங்க இப்படி வசியத்து பண்ணாம மோட்டா போயிட்டீங்கன்னு சொல்லிட்டா உங்க வாரிசுகள் இருக்கிறார்களே பெரும்பாலும் அதனையும் விதாத்து செய்பவர்கள் நாலு கத்தர் பாத்தியா ஓதிட்டு அதோட முடிச்சுருவானோ, இப்படி மூணாம் பாத்தியா நாலாம் பாத்தியா கத்தம் பாத்தியான்னு ஓதி விதாத்தை செஞ்சு அதோட முடிச்சுருவாங்க. நம்ம அத்தாவுக்கு நல்லது சேர்த்து வருவோம்னு சொல்லி அதுக்கு மேல எதையும் பெரும்பாலும் யோசிப்பதில்லை. ஹலாலான வழியை தேட மாட்டார். ஹலாலான வழினா எப்படி? அல்லாஹ் எங்களுடைய அத்தாவுக்கு நன்மொழி சேரட்டும், ஒரு எத்தீமை பொருட்படுத்தி வளர்ப்போம், அது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அல்லது ஒரு மஸ்ஜிதை கட்டி அதனுடைய நன்மையை அத்தா போய் வக்ஃபு செய்வோம், அம்மா போய் வக்ஃபு செய்வோம், அல்லது ஒரு ஏழை படிப்பதற்கு உதவுவோம், அல்லது ஒரு ஏழை மிஸ்கீனுக்கு வீடு கட்டி கொடுப்போம். இந்த மாதிரி நன்மைகளை செய்ய மாட்டார்கள். எதை செய்வார்கள்? சடங்கு. அப்பதான் பேர் வரும். ஒரு நூறு பேருக்கு நூறு பேரை கூப்பிட்டு அத்தா போட்ட பாத்தியா ஒரு சாப்பாடு கொடுத்தா எதுக்கு? நன்மையே கிடையாது, பாவமான காரியம். புரியுது? அப்ப இந்த வசியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது, அதை எழுதி வைக்கணும். யாருக்கு அல்லாஹ் உத்தரவா செல்வ செழிப்பை கொடுத்திருந்தாலும் அவர்கள் தனது மரணத்திற்கு பிறகும் தான் சம்பாதித்த செல்வத்திலிருந்து ஒரு பகுதி தனக்கு வருவதற்கு அவர் முன்கூட்டிய விஷயத்தை எழுதி வைத்தவர்கள் வைப்பதோடு மட்டுமல்லாமல் தான் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியிருந்தார். அல்லது இப்படி கூட சில நேரத்தில் இருக்குங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க வளர்ந்துருப்பீங்க, உங்களை வளர்த்ததுல உங்க அத்தா அம்மாவை விட உங்களுடைய சாச்சாவுக்கும் தாய்மாவுக்கும் அதிகமா பங்கு இருக்கும். எத்தனை அமௌண்ட் இல்ல, அத்தா சம்பாதிக்க போனவர் போனவர் தான், அவ்வளவுதான். ஒரு தடவை போவாரு, அதுக்கப்புறம் வருவாரு, கல்யாணம் முடியும். அப்புறம் இவங்க பிள்ளைகள் இவர் போவாரு, திரும்ப வந்து பார்த்தா பிள்ளைக்கு 4 வயசா இருக்கும். அப்புறம் திரும்ப போயிருவாரு, திரும்ப வந்து பார்த்தா பிள்ளைக்கு 10 வயசா இருக்கும். அப்புறம் திரும்ப போவாரு, 15 வயசா இருக்கு. திரும்ப போனா 20 வயசா இருக்கும். இப்ப இவர் நல்லது என்று சிந்ததுதான் யாரு? ஒன்று தாத்தாவா இருப்பாரா அல்லது தாய் மாமனா இருக்கும். இப்படி வளர்த்து உருவாக்குறாரு. அதுக்கப்புறமா இவர் பெரிய இன்ஜினியர் ஆகி டாக்டர் ஆகி சம்பாதிப்பாரு, சாச்சாவையும் மறந்துடுவாரு, மாமாவையும் மறந்துடுவார். ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, தன்னை தூக்கி வளர்த்தார்கள், கொஞ்சினார்கள், அங்க தூக்கிட்டு போனாங்களே, ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனாங்களே, சீட்டுக்கு அடைஞ்சாங்களே, அதெல்லாம் மறந்துடுவார். அதெல்லாம் மறந்துட்டு இவர் சம்பாதிச்சதுக்கு பிறகு, தான் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு, தன் மனைவியை பார்ப்பாரு, பிள்ளையை பார்ப்பாரு, மச்சான பார்ப்பாரு, மச்சனை பார்ப்பாரு, எல்லாத்தையும் பார்ப்பாரு. தன்னை அரவணைத்து வளர்த்தார்களே தனது சாச்சியமானவர்கள், சாட்சிமார்கள், மா தாய்மாமன்கள், தாய்மாமன்கள், இவர்கள் எல்லாம் மறந்துடுவாங்க. அவங்க எல்லாம் பக்கியில கிடப்பாங்க. சரி, வாழ்ந்த காலத்துலதான் கொடுக்குற, ஆனா பாய் போயிடாது. உன் சொத்துல என்னை எடுத்து வளர்த்த சாச்சா, என்னை எடுத்து வளர்த்த மாமா, அவங்களுக்கு சொத்துல கடமையான பங்கு கிடையாது. மூணுல ஒண்ணு எங்க சாச்சாவுக்கு ஒண்ணு கொடுத்துருங்க. ஒரு 10,000 ரூபாய் எங்க சாச்சாவுக்கு, ஒரு 20,000 ரூபாய் எங்க மாமாவுக்கு, ஒரு 10,000 ரூபாய் என் சாட்சிக்கு, என் சின்னமாவுக்கு. செய்யலாமா இல்லையா? அல்லாவுடைய சின்ன சிந்தாரத்தில் வழிகாட்டினார்களே இல்லையே? மூன்று நிலை ஒன்றே விஷயத்து செய்யக்கூடாதவங்களுடைய நன்மை அவங்க எவ்வளவு செய்வாங்க. இதெல்லாம் இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு கிடையவே கிடையாது. ஏன், எந்த அளவுக்கு போயிருச்சு? சொந்த அண்ணன் தம்பியை மௌதா போயிருந்தா அவன் பிள்ளைக்கு கொடுக்காம இந்த சமுதாயம் சொத்துக்களை அமுக்கிக் கொள்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானா? கண்ணியத்துக்குரியவர்களே, இதைத்தான் அல்லாஹ்வுடைய ரொம்ப கோபமாட்டுவான். இறந்தவர் விட்டு சென்ற சொத்தை இப்படி அபகரித்துக் கொள்கிறீர்கள், வெட்கமாயிருந்தால் உங்களுக்கு பேராசை அப்படியாக உங்க உள்ளத்தில் ஏறிப்போச்சு, வெட்கமாயிருந்தால் உங்களுக்கு நீங்கள் சாவமாட்டீர்கள். அதே போல சாவம் உங்களுக்கு வருமா வராதா? சேர்த்து முடிச்சு நீங்கள நிரந்தரமா சுத்தம் அடைய முடியுமா? அவ்வளவு பயங்கரமாக அல்லாஹ் வைக்கிறான். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து இந்த சூராவின் இறுதிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது நம்மை எல்லாம் வறுமைக்கு அழைத்துச் செல்கிறார். ஆகரத்தினுடைய காட்சியை நமக்கு கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறார். இறை தூதர்களை எல்லாம் அங்கே ஒன்று செலுத்தி அவர்களிடத்திலும் அல்லாஹ் விசாரணை செய்வார். அவர்களும் விசாரணையிலிருந்து தப்பிக்க முடியாது. என்ன விசாரணை செய்வார்? நீங்கள் எல்லாம் ஒழுங்காக தூதுத்துவத்தை எடுத்து வைத்தீர்களா? உங்களுக்கு என்ன பதில் சொல்லப்பட்டது? பயந்து நடுங்குகின்ற அந்த இறை தூதர்கள் சொல்வார்கள், யாந்தா எங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாமே உங்களுக்கு தெரியும், உனக்கு தெரியும். நாங்கள் தெரிந்ததை விட அதிகம் அறிந்தவர் நீ, நீயே முடிவு செய் என்று அல்லாஹ்வுக்கு முன்னால் சரணடைந்து வருவார்கள். அப்ப அதுக்கு பிறகு இந்த சூழலில் வாயிலாக குறிப்பா அல்லாஹ்வுங்களா கிறிஸ்தவர்களை பற்றி பேசி வந்தாரா இல்லையா? அந்த கிறிஸ்தவர்களை பற்றி குறிப்பிட்டு சொல்கிறார். ஈசா நபியை கடவுளாக ஆக்கினீர்களே, கடவுளின் குழந்தையாக ஆக்கினீர்களே, கடவுளை மூன்றாக பிரித்து அவர்களின் ஒருவராக இந்த ஈசா நபியை ஆக்கினீர்களே, அவர் கடவுளும் அல்ல, கடவுளின் குழந்தையும் அல்ல, கடவுளின் ஒருவராக ஆகுவதற்கும் அவர் தகுதியானவர் அல்ல, கடவுள் முழுவதே கிடையாது என்று சொல்லிவிட்டு ஈசா நபிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விஷயங்களை சொன்னார், அவர்கள் வாழும்போது எதை செய்தார்கள் என்பதை அல்லாஹ் அப்படியே நீண்ட பட்டியலோடு சொல்லிட்டு வரான். என்ன சொல்கிறான்? அவர் குழந்தையாக இருக்கும்போது பேசினார், வாலிப பருவத்திலும் அவர் தெளிவான முறையிலே பேசினார், அவருக்கு அல்லாஹ்வுடைய எழுத்தறிவை கொடுத்தான், ஞானத்தை கொடுத்தான், தௌராத்தை கொடுத்தான், இன்ஜிலையும் கற்பித்துக் கொடுத்தான். அவர் களிமண்ணிலிருந்து எனது கட்டளையின்படி பறவையின் உருவத்தை செய்து அதற்கு அதிலே அவர் ஊதுவார், எனது கட்டளையினால் அது பறவையாக பறக்கும், பிறவி குருடர்களையும் குஷ்டரோகிகளையும் எனது உத்தரவை கொண்டு அவர் சுகமாக்கிக் கொண்டிருந்தார், இறந்தவர்களை எனது உத்தரவை கொண்டு அவர் கடவுளிலிருந்து உயிர்ப்பித்துக் கொண்டிருந்தார் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறார். இதையெல்லாம் எனது கட்டளையை கொண்டு, எனது உத்தரவை கொண்டு அவர் செய்தது. அவராக இதை செய்வதற்கு அவரிடத்தில் எந்த ஆற்றலும் இல்லை. அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா ஈசா நபியை பார்த்து சொல்கிறான், ஈசா நபியே நான் உங்களை பாதுகாத்தது மட்டுமா, இஸ்ரவேலர்களுடைய தீங்கில் இருந்து தெளிவான அத்தாட்சியை நீங்கள் கொண்டு வந்தீர்கள், அவர் உங்களை இதெல்லாம் பார்த்து சூரியக்காரன் சொன்னாங்க, கடைசியா உங்களை கொலை செய்ததுக்கு இருந்தாங்க, நான் உங்களை பாதுகாத்தோம் அல்லவா, இப்ப நேரம் எங்க கொண்டு போயிடலாம், ஆகிறதுக்கு அல்லாஹ் ரபுல்லாலமீன் அந்த காட்சிக்கு கொண்டு போயிடலாம். அதற்கு பிறகு திரும்ப அல்லாஹு தஆலா துன்யாவுடைய அந்த காட்சியை கொண்டு வரலாம். ஈசா நபியே நீங்கள் ஒரு நேரத்திலே சொல்லியிருக்கிறீ, ஹவாரியன்களை பார்த்து என்னை ஈமான் கொள்ளுங்கள், எனது தூதரை ஈமான் கொள்ளுங்கள் என்று. அப்ப அந்த ஹவாரியன்கள் சொன்னாங்க, நாங்கள் ஈமான் கொண்டோம், ஈசா நபியே நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள். அப்ப எல்லா நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்கு வந்து இஸ்லாம் தான், ஈசா நபி போதித்த வாக்கு வந்து இஸ்லாம் தான். இப்ப ஹவாரியன்களுடைய ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சம்பவத்தை சொல்றா, அதுதான் மாயிதா. இந்த சூராவின் பேர் மாயிதான் வைக்கப்பட்டதுனால பேரு. அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஈசா நபியிடத்துல கேட்கிறாங்க, ஆனா கேட்கிற கேள்விதான் கொடுத்த ராமா போயிருச்சு. அல்லாஹ் உடனே ஈசா நபி கண்டிக்கிறாங்க. எப்படி கண்டிக்கிறாங்க, அவங்க எப்படி கேட்கிறாங்க, ஈசா நபியே உங்களது இறைவன் வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு உணவு தட்டை இறக்க முடியுமா, வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டை இறக்குவது உங்கள் இறைவனால் முடியுமா அப்படின்னு கேட்கிறான். உடனே நீங்கள் உண்மை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் இந்த மாதிரி கேட்காதீங்க அப்படின்னு எச்சரிக்கை செய்யறாங்க. அப்ப ஹவாரியன்கள் ஏனைய மக்களை போல உண்மையான ஈமான் பயந்து விடுகிறார்கள், நாங்க தவறான அர்த்தத்தில் கேட்கல ஐசாவே, நாங்க எதுக்கு கேட்டோம்னு சொன்னா அப்படி ஒரு தட்டு இறங்கினா அந்த உணவெல்லாம் சாப்பிட்டு அல்லாவின் புறத்திலிருந்து வந்தது என்று நாங்கள் எங்களது உள்ளவர்களெல்லாம் சந்தோஷம் அடைய வேண்டும், நீங்கள் எங்களோடு இந்த நாள்வரை சொல்லிய அத்தனை விஷயங்களும் உண்மையானதுதான் என்று எங்களது உள்ளங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும், நாங்கள் உங்களுக்கு சாட்சியாளர்களாக இருப்போம், எங்களது ஈமான் அதிகரிக்கணும், இப்படித்தான் நாங்கள் கேட்டோம்னு தெரியல, நாங்க தப்பான அர்த்தத்தில் கேட்கல அப்படின்னு சொன்ன உடனே ஐசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறான், யா அல்லாஹ் எங்களுக்கு வானத்தில் இருந்து ஒரு தட்டை இறக்கி கொடு, அந்த தட்டை இறக்கின்ற அந்த நாள் எங்களுக்கு ஒரு பெருநாளாக இருக்கட்டும், எங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் ஒரு பெருநாளாக இருக்கட்டும், உன்னிடத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கட்டும், நீ ரிசுக்களிப்பதிலே மிக சிறந்தவன், எங்களுக்கு இதை கொடு அப்படின்னு துஆ கேட்டான். அல்லாஹால ஒரு கமிஷனை சொன்னான், சரி நான் அப்படி ஒரு தட்டை இறக்குவேன், ஆனால் அதற்கு பிறகு யாராவது நிராகரித்தார்கள் என்றால், இவ்வளவு பெரிய தெளிவான அத்தாட்சி கேட்டது கொடுக்கப்பட்டதற்கு பிறகு யாராவது செய்தால் உலகத்தாரிலே யாருக்கும் கொடுக்காத அளவு தண்டனையை அவர்களுக்கு நான் கொடுப்பேன், இதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே அல்லா இப்படி சொல்லா என்ன செய்தி அப்படின்னு கேட்டாங்க. அந்த மக்கள் சொன்னாங்க, நாங்க அந்த மாதிரி செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்வோம், நிராகரிக்க மாட்டோம் சொல்லி அல்ல. அதே போல தட்டை இறந்தா ஹவாரியங்கள் சிறுவை தவிர மற்ற ஏனைய சிறுவர்கள் நிராகரித்து விட்டார்கள், அல்ல அவர்களை சமித்தான், அல்ல பாதுகாப்பான். அப்ப இந்த சம்பவத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் அவர்களுக்கு சொல்லி காட்டுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஈசா நபிக்கும் அவர்களுக்கு நடந்த அந்த உபதேசங்கள் அந்த சம்பாஷணை உரையாடலை நினைவூட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு திரும்ப இப்ப ஆக்கிரத்தினுடைய காட்சிக்கு அல்லாஹ் கொண்டு போறான். இந்த கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது ஆதாரத்தை சத்தியத்தை இந்த உலகத்திலேயே நிரூபித்து விடுகிறான். நான் ஈசா நபியையும் கொண்டு வருவேன், அவருடைய தாயையும் கொண்டு வருவேன், ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு உலக மக்களை எல்லாம் வைத்துக் கொண்டு ஈசாவிடத்திலே கேட்பேன். அல்லாவிடத்துல ஒருத்தர் கண்ணியத்தால் தரஜாவால் நெருக்கத்தால் ரொம்ப அதிக அந்தஸ்து பெற்றிருப்பதால் விசாரணையிலிருந்து அவர் தப்பித்தவராக ஆக முடியாது, அவரும் அப்தி என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் வச்சு கேட்பான், ஐசாவே சொல்லுங்கள், உங்களையும் உங்களது தாயையும் இரண்டு கடவுள்களாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று மக்களுக்கு நீங்கள் சொன்னீர்களா, மின்தூமில்லா அல்லாவை விட்டு விடுமாறு சொன்னீர்களா, ஐசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பயந்து நடுங்கி சொல்வார்கள், எனக்கு தகுதி இல்லாததை எனக்கு உரிமை இல்லாததை நான் எப்படி சொல்வேன், என் குண்டு குண்டு பக்கத்தை அழிந்தகு, நான் அப்படி சொல்லி இருந்தால் நீ அதை அறிந்திருப்பாயே, உனக்கு அது தெரியுமே, என் உள்ளத்தில் உள்ளதை நீ அறிவாய், உன் உள்ளத்தில் உள்ளதை நான் எப்படி அறிவேன் அல்லாஹ் இன்னக்க அந்த அல்லாஹ்வுல்-குயூப், மறைவான அனைத்தையும் நீ அறிந்தவன் தானே. நான் என்ன அவர்களுக்கு சொன்னேன்? எனது இறைவனும் உங்களது இறைவனுமாகிய அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று நீ எனக்கு கட்டளையிட்டாயே, அதை தவிர எதையும் நான் அவர்களுக்கு சொல்லவில்லை. நான் அவர்களோடு இருந்தவரை நான் அவர்களுக்கு சாட்சியாக இருந்தேன். நீ என்னை உயர்த்தியதற்கு பிறகு கூட்ட அன்பர் ரத்தீப அலையும் நீதான் அவர்களை கண்டுகொண்டிருந்தாய். நீதான் அனைத்திற்கும் சாட்சியா அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு முன்னால் யார் ஐசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அல்லது அவர்களது தாயை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு முன்னால் நான் அப்படி சொல்லவில்லை என்று ஐசா அலைஹி ஸலாம் விலகிக் கொள்வார்கள். அல்லாஹ் தஆலாவிடத்தில் சொல்வார்கள், யா அல்லாஹ், இவர்களாக இருக்கட்டும் அல்லது வேறு யாராக இருக்கட்டும், நீ வேதனை செய்தால் இவர்களை உடனே அடிமைகள். நீ என்ன செய்ய போறங்கிறத நாங்கள் நபிமார்கள் ஆட்சேபனை செய்ய முடியாது. நீ மக்களை மன்னித்தால் நீ நினைத்தவன் ஞானமுடையவன். யாரை மன்னிக்கணும் என்பதை நீ அறிந்தவன். யாரை தண்டிக்க வேண்டுமோ அவர்களை தண்டிப்பதற்கு நீ ஆற்றல் உள்ளவன். யார் உன்னை தடுக்க முடியும்? யார் உன்னை ஞானத்திலே குறுக்கிட முடியும் என்று தனது முழு பணிவை அல்லாஹ்விற்கு முன்னால் வெளிப்படுத்தி விடுவார்கள். அப்போது அல்லாஹு தஆலா தீர்ப்பு சொல்வான். என்ன தீர்ப்பு? அல்லாஹ் கூறுவான், قال الله هذا يوم ينفر الصادقين صدقهم. இந்த நாள் உண்மையாளர்களுக்கு அவர்களது உண்மையை பலனளிக்கும் நாள். அவர்களுக்கு தான் சொந்தம் உண்டு, அதிலே நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கும், அதிலே அவர்கள் நிரந்தரமாக என்றும் இருப்பார்கள். அல்லாஹும் அவர்களை கொண்டு திருப்தி அடைவான், அவர்களும் அல்லாஹரை கொண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். இதுதான் மகத்தான வெற்றி. அல்லாஹ்விற்கே வானம் பூமிகளின் ஆட்சியும் அவற்றில் உள்ள அனைத்து பொருட்களின் ஆட்சியும் உரித்தானது. அவன்தான் எல்லா வஸ்துக்களின் மீதும் பேர் ஆற்றல் உடையவன். அல்லாஹ்வை யாரும் மகிழ்த்து விட முடியாது. அந்த பேராற்றல் உடையவனை தவிர படைப்புகளை இன்ன பிற வஸ்துக்களை ஒருவன் கடவுளாக வணங்க தகுதியான இறைவனாக ஆக்கிக் கொண்டால் அவன் நஷ்டம் அடைவான். அவர்கள் இவர்களை ரட்சிப்பதற்கோ இவர்களுக்கு மன்னிப்பை வாங்கி தருவதற்கோ என்னிடத்தில் எந்த விதமான சக்தியும் மற்றவர்கள். எனவே வானம் பூமியின் ஆட்சியும் அவற்றில் உள்ள அனைத்து பொருட்களின் ஆட்சியும் யாருக்கு சொந்தமானதோ அவனை நீங்கள் வணங்குங்கள். அவனிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். படைத்தவர்களை படைக்கப்பட்டவர்களை வணங்குவதை விட்டுவிடுங்கள். அப்ப இவ்வளவு நிறைய விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் மாயிதாவிலே சொல்கிறான். இவையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹ்கமாத் சபுத்திவான் நீளமான அதிகமான வசனங்களை கொண்ட இறை சட்டங்களை கொண்ட சூராக்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிகமாக இரவு தொழிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஓதி வந்திருக்கிறார்கள். நிம்மியத்திற்குரியவர்கள், இந்த அத்தியாயங்களை இரவு தொழுகையிலே ஓதுவதோடு மட்டுமல்லாமல் அதுபோன்று ஒரு நாளிலே ரமதான் மாதத்தில் ஒரு நாளிலே கேட்டு முடித்து விடுவது மட்டுமல்லாமல் உங்களது வீடுகளுக்கு சென்றதற்கு பிறகும் ஆண்டு முழுக்க இதனுடைய சட்டங்களை ஓதி வாருங்கள். உங்களது குடும்பத்தார்களோடு இதனுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்கள், விளக்கங்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். எந்த வசனங்களுக்கு கருத்துகள் தெரியவில்லையோ சட்டங்கள் புரியவில்லையோ அதை கற்றறிந்த மார்க்க அறிஞர்களிடத்தில் கேட்டு தெளிவு பெறுங்கள். அல்லாஹ் உதவி செய்வானாக. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. صلى الله على نبينا محمد.